விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே. குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு உலகை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்ம எல்லாரோட நோக்கமும். நிறைய ஸ்லோகன்ஸ் அங்கங்க ரோட்ல எழுதி போட்டிருக்காங்க, சவுத்துல எழுதி போட்டிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் வருமானம் வீட்டிற்கு அவமானம், அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். குழந்தை தொழிலாளர்களையும் சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், ஹோட்டல்ஸில் பார்க்குறோம், வீடு கட்டுற இடத்துல பார்க்குறோம். அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் கூட பார்த்துட்டு பேசாமல் போயிடுறோம். சரி, இப்போ வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க, அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கொடுக்கறதுக்காக NCLP ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டில் செயல்பட்டு வருது. அதோட ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு விஜயகுமார் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதோட செயல்பாடுகள் பத்தி இப்ப அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
சார், சைல்டு லேபர் அப்படின்னா என்ன, எந்த வயசு வரைக்கும் சைல்டு லேபர்னு கருதப்படுது சொல்லுங்களேன்.
குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 9 வயசுலிருந்து 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளி செல்லாத வேலைக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைகளை நம்ம குழந்தை தொழிலாளர்னு சொல்றாங்க. அதுலேயும் அரசு வந்து அபாயகரமான தொழில்கள், அபாயகரமற்ற தொழில்கள் இப்படியெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய சட்டம் வந்து எந்த தொழில்களிலுமே குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து குழந்தைகள், 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கட்டாயம் கல்வி பெற வேண்டும் என்ற அடிப்படையை மையமாக வச்சு தான் இந்த குழந்தை தொழிலாளர் திட்டம்ங்கிறது செயல்படுத்திட்டு வருங்க.
ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இது கோவை கிளாஸ் அப்படிங்கிற பேரில் செயல்பட்டு வந்தது. இப்போ நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பெயர் மாற்றம் பெறப்பட்டுள்ளது இல்லைங்களா? சரி, பெயர் மாற்றம் பெற்றுள்ளாலும் செயல்பாடுகள் வந்து அதே தான். சரி, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இதோட நோக்கம் அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது கோவை சைல்டு லேபர் அபாலிஷன் சப்போர்ட் சொசைட்டி அப்படிங்கிறது தான் அதனுடைய பேருங்க. இப்போ இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் செயல்படுத்துறது இல்லை, இது வந்து ஆல் இண்டியா லெவலில் இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு திட்டம் என்பதாலும், இன்னொன்று இந்தியாவிலே கிட்டத்தட்ட 264 மாவட்டங்களில் இந்த திட்டமானது செயல்பட்டு வர்றதுனாலையும், இதை வந்து ஒரு காமன் நேம் அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை தொழிலாளர் திட்டம் அப்படின்னு சொல்லி அதை நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி யூனிஃபார்மிட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அதை பண்ணியிருக்காங்க. அதை வந்து 2004 நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதை வந்து நம்ம மாற்றிருக்கோம், கலெக்டருடைய அனுமதியோடு அதை மாற்றிருக்கோம். இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் தான் செயல்பட்டு வருது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு 1995 இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இன்று வரைக்கும் அது வந்து மத்திய அரசினுடைய நிதியுதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
சரிங்க சார், இப்போ இந்த NCPCR ஒன்று இருக்குது, இப்போ இது வந்து NCLP, இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு?
தேசிய குழந்தைகள் ஆணையம், அந்த குழந்தைகள் ஆணையம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அதனுடைய, அதாவது ஒவ்வொரு ஒரு பகுதியில் நியாயம் கிடைக்கல, அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னா அதை நீங்கள் ஆணையத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போகலாம். இப்போ அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனோ சிறுமியோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம தண்டிக்க முடியாது. அப்போ ஒரு வேளை அந்த 17 வயசு சிறுவனும் ஒரு வேளை தண்டிச்சிட்டால் அது வந்து அநீதி. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து நம்ம அந்த ஆணையத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போனோம்னா அவங்க அதை குறித்து விசாரணைகள் நடத்தி அந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது வந்து நிறைய இது மாதிரி நடந்திருக்கு சமீபத்துலேயும் கூட, நீங்கள் இப்போ செய்தித்தாள்கள் எல்லாம் அது மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதனால் அந்த ஆணையத்தினுடைய பணிகள் வந்து பெரிய அளவில் தேசிய அளவில் நடந்துட்டுருக்கு. அதுக்கும் குழந்தை தொழிலாளர் திட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஏன்னா ரெண்டு வெவ்வேறு அமைச்சகங்கள். அது வந்து சோசியல் டிஃபென்ஸில் வருது, இது வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வேறு, இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வேறுங்க, நிறைய மாற்றங்கள் இருக்குது.
சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கும் NCLP-க்கும் என்ன தொடர்பு இருக்குது?
அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தேசிய அளவிலான ஒரு இயக்கம். என்னென்னு கேட்டால் அரசனுடைய முக்கிய கொள்கையே என்னென்னா, மத்திய மாநில அரசுகளுடைய முக்கிய இதே என்னென்னா, 14 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வியை கொடுக்க வேண்டும், இதுதான் அதனுடைய நோக்கம். அதில் சர்வசிக்ஷா அபியானுடையது என்னென்னா இடைவிலகிய குழந்தைகள், அதாவது எந்த ஒரு குழந்தையும் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தக்கூடாது. அப்படி ஒரு வேளை பாதியில் நிறுத்தி கல்வி தொடர முடியாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி கொடுப்பது வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கத்தினுடைய பணி. அதில் வெவ்வேறு அம்சங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு கற்றலின் எளிமை, அப்புறம் வந்துட்டு நல்ல வகுப்பறை சூழலை உருவாக்குவது, ஆசிரியர்களுக்கான பயிற்சி அளிப்பது, இந்த மாதிரி அவங்களுடைய காமனன்ட் வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மளுடைய இது நோக்கம். இப்போ இடைவெளியை குழந்தைகளை நீங்கள் வந்து அவங்க சர்வே பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற குழந்தைகளை பற்றிய கணக்கெடுப்பெல்லாம் அதில் வராது. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம வந்து அந்தந்த நிறுவனங்களில் ஆய்வு செஞ்சு அந்த மாதிரி எங்காவது குழந்தைகள் இருந்தாங்கன்னா மீட்டு அவர்களுக்கு கல்வி மற்றும் மறுவாழ்வு அளிப்பது நம்மளுடைய தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தினுடைய பணி. அவங்களுடைய பணி என்பது அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் கல்வி என்பது அவர்களுடைய குறிக்கோள். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எய்ம் ஒன்று தான். ஆனால் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சைல்டு லேபர் அப்படின்னு வரும்போது அவர்களை பள்ளியில் அமர்த்தி வைப்பதிலும் அல்லது அவர்களுக்கு வகுப்பெடுப்பதிலும் நிறைய சிரமங்கள் இருக்குது. அந்த குழந்தைய நீங்கள் ரெகுலர் ஸ்கூலுக்கு உடனடியாக கொண்டு போயிட முடியாது. அதனால் அந்த குழந்தைய இங்கே ஒரு சைல்டு லேபர் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் ஒரு 3 இயர்ஸ் வந்து அவனை ட்ரெயின் அப் பண்ணி அந்த குழந்தைக்கு எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸு, அவனுக்கு மறுபடியும் பள்ளிக்கூடம் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ அதுக்கு இதுக்கு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஸ்கூலில் உட்கார வச்சிடலாம், ஆனால் இந்த குழந்தைய கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்யணும். அதனால் இந்த ரெண்டு ப்ராஜெக்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான், வேற ஒன்றும் பெரிய அளவில் இல்லை.
சரிங்க சார். இப்போ திருப்பூர் மாவட்டமும் நம்ம நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அதாவது கோவை மாவட்டத்தோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கோவை திருப்பூரில் குழந்தை தொழிலாளர்கள் எந்த மாதிரி இடங்களில் அதிகமாக இருக்கிறாங்க, எந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க?
இது கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ திருப்பூர் செயல்பட்டு வருது. ஏன்னா அதுக்குன்னு தனி ப்ராஜெக்ட் வந்து இன்னும் மத்திய அரசுலேருந்து அனுமதி கிடைக்கல. அதற்கான முன்வரைவு வந்து நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம், விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்குறோம். இதில் என்னென்னா பல்வேறு தொழில்கள் நம்ம கோவை திருப்பூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா என்டையர்லி ஒரு வித்தியாசமான ஒரு மாவட்டம். ஒன்று தொழிற்சாலைகளும் நிறைந்திருக்கு, இன்னொன்று விவசாயம் சார்ந்த தொழில்கள் அல்லது விவசாயம் சாராத மற்ற தொழில்கள், இது எல்லாமே கலந்துருக்கு. இதில் குறிப்பாக இந்த தொழிலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலான இதில் இந்த ஹோட்டல், பேக்கரி, அப்புறம் 2-வீலர் ஒர்க் ஷாப், அப்புறம் பனியன் தொழிற்சாலைகள், நூற்பாலைகள், அப்புறம் விவசாயம் சார்ந்த தொழில்கள், அப்புறம் வீட்டு வேலைகள், அப்புறம் வந்து கட்டிடம் சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இந்த மாதிரி சொல்லக்கூடிய தொழில்கள், இதில் எல்லாத்துலேயுமே பரவலாக இருக்காங்க. இருந்தாலும் இப்போ பெரும்பாலும் எல்லாத்துடைய கவனம் இருக்கிறது என்னென்னா இந்த பனியன் தொழில் வந்து அபாயகரமான தொழில் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால அதில் அதிகப்படியான குழந்தைகளுடைய உழைப்பு வந்து சுரண்டப்படுது. அதனால் அங்கே அதிகப்படியான நேரம் அவர்கள் வந்து உழைக்க வேண்டியிருக்கு, அவருடைய எதிர்காலமே பாழாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால பனியன் தொழில்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி, நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறதுனால அங்கே அதிக கவனம் செலுத்தி பண்ணுறோம். அதுலேயும் வந்து குறைச்சிருக்கோம். நம்ம கடந்த 2 வருடங்களில் அங்கே வந்து அந்த பனியன் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்கோம். சாயப்பட்டறைகளில் பெரும்பாலும் அது குழந்தைகள் செய்ய முடியாத வேலை, அதனால் அதில் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற இதில் அதாவது சின்ன சின்ன பனியன் யூனிட்டுகளில் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருந்துட்டு வர்றாங்க.
இப்போ நீங்கள் சொன்னீங்க விவசாயம் சார்ந்த தொழில், விவசாயம், அப்புறம் கட்டட வேலை, ஹோட்டல், அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ அதுலலாம் நம்ம கொஞ்சம் இடம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பெரிய ஃபேக்ட்ரிலாம் போகும்போது ரைட் வர்றீங்க அப்படின்னா கூட உள்ளே ஒழிச்சு வச்சிடுறாங்க. நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிறோம், சினிமாவில் கூட பார்க்குறோம், அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி போகும்போது எப்படி இனம் கண்டுபிடிக்கிறீங்க இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க? ஏன்னா அதுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக சர்டிஃபிகேட் தரணும் இல்லைங்களா, 18 வயசு ஆயிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் சில இடங்களில் வந்து குழந்தைகளே முன் வந்து எனக்கு 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்க்குறோம், சொல்லுங்களேன்.
நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த குழந்தை தொழிலாளர் தடுப்பு அமலாக்கக்குழு அப்படிங்கிறது வெறும் குழந்தை தொழிலாளர் திட்டத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே அதில் அங்கமாக இருக்க மாட்டாங்க. இதில் வந்து காவல்துறையை சேர்ந்த அலுவலர்கள் இருப்பாங்க, வருவாய்த்துறையை சேர்ந்த அலுவலர்கள் அதில் இடம்பெற்றிருப்பாங்க, அதே மாதிரி தொழிற்சாலைகள் துறையிலிருந்து இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆய்வாளர் அந்த குழுவினர் இருப்பாங்க, அதே மாதிரி மருத்துவர் அந்த குழந்தையினுடைய வயதை உறுதி செய்வதற்காக மருத்துவர் குழுவினர் இருப்பாங்க, அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதில் வந்து இடம்பெறுவாங்க, அதே போன்று தொழிற்சாலைகள் துறை அவங்களும் இதில் வந்து இருப்பாங்க. அப்போ இந்த குழு தான் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து ஆய்வு செய்யறதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்போ இந்த குழுவினர் ஒவ்வொரு பகுதியாக போய் பார்க்குற போது அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய குழந்தைகள் வந்து வேலை செய்கிற இடத்துல அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய இடங்கள், அதில் வந்து தீவிரமாக ஆய்வு செய்கிற போது அது மாதிரிலாம் மறைச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வுக்குழுவினர் அதை அந்த முழுமையான அந்த ஆய்வு பணியை முழுமையாக செய்கிற போது அதுபோல் எங்கேனும் அந்த குழந்தைகள் வந்து பதுக்கப்பட்டிருந்தாலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைச்சு வச்சுருந்தாங்கனாலோ அது மாதிரியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. தண்ணி தொட்டியின் கீழ் மறைச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெரிய குடோன்னா அந்த குடோனில் வந்து காற்றே போக முடியாத இதில் வந்து அடைச்சி வச்சுருந்துருது. இது மாதிரியெல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஆய்வு என்பது முழுமையானபடியாக இருக்கிற பட்சத்தில் அது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்மால் அந்த ஆய்வுக்குழுவினரால் நிச்சயமாக மீட்க முடியும்.
சரிங்க சார், இப்போ ஒரு குழந்தை தொழிலாளர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு யாரு பிரதான காரணமா இருக்கிறாங்க? பெற்றோர்களா, சமூகமா? ஏன்னா குழந்தைய வந்து ஒரு 6-7 வயசுல வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப குழந்தை தொழிலாளருங்கிறது வீட்லயே ஆரம்பிக்குது. சில பெண் குழந்தைகளை பாத்தீங்கன்னா 6-7 வயசு குழந்தைகள், அதுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்தா தொட்டிலாட்டு சாப்பாடு கொடு நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம். இது யாரு காரணம் இதுக்கு?
இது வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக இருக்கிறது. இதில் வந்து யாரையும் ஒரு தனிப்பட்ட நபரை வந்து இது குற்றவாளி அப்படின்னோ அல்லது வந்து பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை என்பதால் அந்த பெற்றோர்களை கேட்டால் அவங்க வந்துட்டு வறுமை இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை வந்து அவர்கள் சொல்கிறார்கள். இதே ஒரு குழந்தை அந்த குழந்தையிடம் பேசுகிற போது பார்த்தால் எனக்கு படிக்க ஆசை இருக்கிறது ஆனால் என்னை வந்து பெற்றோர் அனுப்புறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை வகுப்பறை சூழல் எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை சொல்கிறாங்க. இதில் வந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கே இதில் வந்து பொறுப்பு இருக்குது. ஒரு குழந்தை வந்து படிக்கிறான்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கிறது, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அக்கறை இருக்குது. ஏன்னா அந்த குழந்தை வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு சொத்து, அவன் வளர்ந்து வந்தால்தான் நம்மளுடைய தேசத்தினுடைய வளர்ச்சியில் அவனுடைய பங்களிப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம யாரையும் குற்றம் சொல்வதை விட அதற்கான காரணங்களை கண்டறிந்து அந்த காரணங்களுக்கான தீர்வுகளை நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக விடை கிடைக்கும். அப்போ இன்றைக்கி அரசு வந்து ஆரம்ப கல்விக்காக ஏராளமான சலுகைகளையும் இலவச திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஆரம்ப கல்வி பெற வேண்டும் என்றால் இன்றைக்கி வந்து எல்லாமே ஃப்ரீ. அதாவது மதிய உணவு, ஸ்கூலுக்கு கொடுக்குற பேக்கிலிருந்து பென்சிலிருந்து காலணி சீருடை, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா எந்த ஒரு குழந்தையும் ஆரம்ப கல்வியை வந்து இழந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தை மையமாக வைத்தான். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களை அணுகி அவருடைய என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையுடைய ஆணி வேறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கு திறந்தாற்பால் நம்மளுடைய நடவடிக்கையை நம்ம எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நாம் கல்வி அளிக்க முடியும். பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்க வந்து குடும்ப வறுமையின் காரணமாகன்னு சொல்கிறாங்க. ஆனால் குடும்ப வறுமை மட்டுமே அந்த குழந்தையினுடைய கல்வி வந்து பாதிக்கிறதுக்கான காரணமாக இருக்க முடியாது, வேறு சில காரணிகளும் இருக்குது. அப்போ அது மாதிரியான நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து சரியில்லாதனால இங்கூட மாறிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நல் வழிப்படுத்தி அவர்களுக்கு அந்த கல்வியினுடைய அவசியத்தை உணர வைக்கிற போது அவர்களுக்கும் நம்ம வந்து கல்வி கொடுக்க முடியும். ஆகவே அது குழந்தைகளுக்கு கல்வி, இந்த குழந்தை தொழிலாளர் முறை என்பதை பொறுத்தளவில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது.
இப்போ நீங்கள் சொன்னீங்க பெற்றோர்களை கேட்டால் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, ஆனால் அதையும் தாண்டி காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் புனர்வாழ்வு இருக்குது இல்லையா, அது எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கப்படுது, எப்படி நீங்கள் பேரண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க?
பெரும்பாலும் நாங்கள் வந்து ஒன்று குழந்தை தொழிலாளர்களை வந்து ரெண்டு பிரிவாக கண்டறிகிறோம். ஒன்று வந்துட்டு அந்தந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அல்லது உள்ளூர் தலைவர்கள், இவர்கள் மூலமாக அங்கே எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் வந்து வேலைக்கு போகிறார்கள் அப்படிங்கிற தகவலை கேட்டறிகிறோம். இன்னொன்று மாவட்ட அமலாக்கக்குழு மூலம் ஆய்வு செய்கிற போது நேரடியாக மீட்கப்படக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு வகையிலையுமே கண்டறியப்படுது அல்லது மீட்கப்படக்கூடிய குழந்தை தொழிலாளர்களுடைய பெற்றோர்களை தனியாக முதல்ல நம்ம பேசுகிறோம். எதனால் வந்து இந்த குழந்தையை வந்து உங்களால் படிக்க வைக்க முடியல, அதற்கான காரணங்கள் என்ன, இதை வந்து குழந்தையினுடைய பெற்றோர்களிடம் தனியாக நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தனியாக நம்ம கலந்தாய்வு நடத்துகிறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம். அந்த குழந்தையிடம் பேசுகிற போது ஒரு வகையான கருத்து வரும், அந்த பெற்றோர்களிடம் பேசுகிற போது ஒரு வகையான கருத்து வரும். அப்போ இதில் என்ன பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒருவேளை ஒரு குழந்தை வந்து அம்மா அப்பா இல்லை, அவன் வந்து படிக்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு நம்ம வந்து நிறைய கவர்மெண்டில் வந்து ஹாஸ்டல் ஸ்பெசிலிட்டியோடு இன்றைக்கி வந்து உண்டு உறைவிடப்பள்ளி இதெல்லாம் இருக்குது, அதில் வந்து அவனை சேர்த்து விடலாம். ஒருவேளை சிங்கிள் பேரண்ட் இருக்கிற குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க முடியும்? சில பெற்றோர் என்ன நினைப்பாங்கன்னா குழந்தை என்னோடு இருந்து மட்டும்தான் படிக்க வேண்டும், எந்த விதமான ஹாஸ்டல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழல் தெரிஞ்சுட்டு ஒருவேளை சில பெற்றோர் சொல்லுவாங்க, நான் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் இது இந்தந்த தேவைகள்லாம் வேணும் எங்களுக்கு. உதாரணத்துக்கு அந்த குழந்தை போயிட்டு வரக்கு பஸ் பாஸ் வேணும், அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் பேக் இல்லை, யூனிஃபார்ம் இல்லை, இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி காரணங்களை தெரிஞ்சுட்டு இமீடியட்டாக அந்த குழந்தைக்கு அதையெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு தர்றோம், அரசாங்கமே அரசாங்கத்தினுடைய செலவில் அதை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிற போது அந்த பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுப்புறதுக்கான வழிவகை. ஒரு சில பெற்றோர்கள் என்ன தான் சொன்னாலுமே என்னுடைய குழந்தையினுடைய வருமானம் இல்லைன்னு என்னுடைய குடும்பமே பாதிக்கப்படுது அப்படின்னு சில நேரங்களில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற பெற்றோரை உடனடியாக நாம் வந்து மாற்றி விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எந்த நேரத்தில் அவர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து கண்காணித்து ஒரு முறைக்கு நான்கு முறை அந்த களப்பணியாளர்கள் மூலமாக அவர்களை அணுகி அந்த பெற்றோர்களுடைய குடும்பச் சூழலை அறிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து எப்போ அந்த விஷயத்தை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை புரிய வச்சு, அதேமாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது குடிபோதைக்கு அடிமையான ஒரு பெற்றோர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த நேரங்களில் சொன்னால் புரியாது, அப்போ இதற்கான நேரத்தை இதெல்லாம் காலத்தையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை அணுகிற போது அதிலே கூட வெற்றி கிடைக்கலாம். ஒரு சில பெற்றோர்கள் ரொம்ப முரண்டு பிடிக்கிற பட்சத்தில் நம்ம மற்ற காவல்துறையினுடைய உதவியோடு அவர்களை அணுகி அந்த குழந்தை கட்டாயம் படிக்கணும், அந்த குழந்தைய ஒருவேளை நீங்கள் படிக்க வைக்கலைன்னா சட்ட ரீதியாக உங்களை வந்து தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி எச்சரிக்கை செய்து மறுபடியும் பள்ளியில் சேர்க்கறதுக்கான நடவடிக்கையை நம்மளுடைய களப்பணியாளர்கள் மூலமாக நாம் செய்து வருகிறோம்.
அதாவது பேரண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுலையும் இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இவங்கள வந்து கண்டெடுத்தாச்சு, இனம் கண்டுபிடிச்சாச்சு, அப்போ இவங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லைங்களா? அப்போ வந்து நார்மல் ஸ்கூலில் சேர்க்க முடியாது, சிறப்பு பள்ளியில் தான் சேர்க்கணும். அப்படி சிறப்பு பள்ளிங்கும் போது எந்த வகுப்பிலிருந்து அவங்க அனுமதிக்கப்படுகிறார்கள், அல்லது வயதுன்னு அடிப்படையில் ஸ்கூலில் அட்மிட் பண்ணப்படுறாங்களா? ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கள எப்படி நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் கொண்டுட்டு வரீங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இப்போ பெரும்பாலும் இடைவிலகிற குழந்தைகளை பொறுத்தளவு அவங்க வந்துட்டு இந்த அது குழந்தை தொழிலாளராக இருந்து இடைவிலகி வேலைக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைங்களுடைய மனப்போக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு நான்காம் வகுப்பில் இடைவிலகி இருப்பான், ரெண்டு மூன்று வருடங்கள் வந்து பள்ளிக்கூடமே போகாமல் வேலைக்கு போயிட்டுருப்பான். இப்போ அந்த பையனை நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நான்காம் வகுப்பில் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான், ஏன்னா எனக்கு வயசு அதிகமாயிருச்சு, நான் ஆறாவது படிக்கணும், என்னை வந்து நீங்கள் நாலாம் கிளாஸ் மறுபடியும் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து வந்துடும். அப்போ அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து எந்த வகுப்பில் சேர்த்துறோங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறத முக்கியம் அப்படிங்கிற கருத்தை முதல்ல சொல்லி அவனுக்கு வந்து முதல்ல புத்தகத்தினுடைய அருமையை வந்து புரிய வைக்கணும். நான் அதுக்கு விளையாட்டு அவங்ககிட்ட இருக்கிற என்னென்னலாம் திறமைகள் இருக்குது அதையும் முதல்ல வெளிக்கொணர்ந்து அதற்கு பிறகு நீங்கள் வந்துட்டு பாட சம்பந்தமான விஷயங்களை சொல்கிற போது அவன் வந்து ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கும். இது மாதிரியான அந்த அதற்கு பிறகு நீங்கள் அவனை அஞ்சாம் வகுப்பில் நீ ஏன் வந்து நீ உன்னை அஞ்சாம் வகுப்பில் நாலாம் வகுப்பில் சேர்த்தணும் அப்படின்னா நீ ஏற்கனவே படித்ததெல்லாம் மறந்துருப்பேன், அதனால் நீ மறுபடியும் அதை நினைவுபடுத்தி நினைத்தா அடுத்த ஸ்கூலில் போகும்போது நீ படிக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிய வச்சு அதுக்கப்புறம் அவனை சொன்னால் அவன் ஏற்றுக்குவான். அப்போ அது மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து ஆறாம் வகுப்பில் ட்ராப் அவுட் ஆகிருப்பான். நீங்கள் அவனை வந்து நம்ம வந்து நேரடியாக சில நேரங்களில் நம்ம ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டரில் அட்மிஷன் போட முடியாட்டி கூட அவங்கள என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெகுலர் ஸ்கூலுக்கு டைரெக்டாக, ஏன்னா அவன் வந்து ஒரு வருட காலத்துக்குள் இடைவெளி இருப்பான். இப்போ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை நீங்கள் நேரடியாக கூட நம்ம முறை சார்ந்த பள்ளியில் சேர்த்தலாம். ஒன்று இன்னொன்று, இந்த சிறப்பு பயிற்சி மையங்கள் எல்லாமே அது ஒரு மூன்று வருட காலத்துக்கு மட்டும்தான் அந்த குழந்தையை வச்சு நம்ம பராமரிக்க முடியும். அப்போ மூன்று வருடங்கள் அந்த குழந்தை நம்மக்கிட்ட படிச்சுட்டான்னா அவன் வந்து ரெகுலர் ஸ்கூலுக்கு போகிறக்கான தகுதி வந்து அவன் பெற்றுறான். இன்னொன்று, பள்ளி படிப்பின் மீது ஒரு அக்கறை வந்து அவனுக்கு கிடைச்சிருது. அதற்கு பிறகு நீங்கள் அவனை ரெகுலர் ஸ்கூலில் நம்ம சேர்த்துக்கிற போது அவன் தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை வந்து நம்மளுடைய களப்பணியாளர்கள் அவங்கள வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூலில் சேர்த்துறது மட்டும் கடமையாக நினைக்காம அவன் வந்து தொடர்ந்து அந்த வகுப்புக்கு போகிறானா படிக்கிறானா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத அந்த பள்ளி ஆசிரியர்களோடும் வகுப்பாசிரியர்களோடும் தலைமை ஆசிரியர்களோடும் மாதம் ஒரு முறை அவர்களை சந்தித்து அவர்களிடம் அதை எழுத்துப்பூர்வமாக நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்து இந்தந்த குழந்தை ரெகுலராக படிச்சுட்டு இருக்காங்க, இன்னென்ன முன்னேற்றம் இருக்குது, இன்னென்ன தேவைகள் இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம மற்ற தொண்டு நிறுவனங்கள் அல்லது நன்கொடையாளர்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செஞ்சு தொடர்ந்து அவர்கள் கல்வி ஏற்பிற்கு நம்ம ஏற்பாடு செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அது மாதிரி படித்த குழந்தைகள் பிஇ என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க, ஐசிடபிள்யூ படிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி நிறைய போஸ்ட் கிராஜுவேட்டாக மாறியிருக்காங்க, அதே மாதிரி டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் இந்த மாதிரி நல்ல ஸ்டேஜஸ் வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்போ இதை தொடர்ந்து கண்காணிப்பதால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். அதற்குன்னு தனி நிதி ஒதுக்கீடு இல்லாட்டி கூட நம்ம இதை வந்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்தும் அவர்களை வந்து ஒரு சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ வேண்டும், அந்த குடும்பத்திலும் ஒரு நல்ல பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம வந்து தொடர்ந்து கண்காணித்து செயல்படுத்தி வருகிறோம்.
இப்போ நீங்கள் சொன்னீங்க இனம் கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அந்த ஃபாலோ அப் இருக்கணும். அப்படி பண்ணி காலேஜில் டிகிரி லெவல் முடிச்சு பிஜி லெவல் முடிச்சு நல்ல வேலையில் அமர்ந்த குழந்தைகளும் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கொடுத்ததுக்காக பெற்றோர்களும் அந்த மாணவனோ மாணவியோ வந்து உங்களை திரும்ப பார்த்து தேங்க் பண்ண அந்த ஒரு நெகிழ்வான சம்பவங்கள் ஏதாவது இருக்குதுங்களா?
நிறைய இருக்குங்க. அதாவது அவர்கள் வந்து மறுபடியும் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை, அல்லது அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவர்னால் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் வருவாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து அரசனுடைய நிதி எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு இப்போ வந்து அரசே வந்து வருடந்தோறும் அந்த மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிதியுதவி செஞ்சுட்டு வர்றாங்க. மாதம் 500 ரூபாய் வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி கல்லூரியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற பயிற்சி நிறுவனங்களிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசாங்கமே மாதம் 500 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையாக வழங்கி வருகிறது. அவர்களுக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய பரிந்துரையோடு அந்த ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு நாங்கள் பரிந்துரை செய்து அனுப்புகிறோம். அது போக ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள் தின விழா அல்லது வந்து குழந்தை தொழில் எதிர்ப்பு தினம் இது போன்ற நாட்களிலே அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து வந்து மாணவ மாணவிகளை அழைத்து வந்து அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கௌரவப்படுத்துகிறோம். ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு இது போன்ற ஒரு ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுக்குற போது மேலும் மேலும் அவர்கள் வந்து படித்து சாதனையாளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லாவிட்டாலும் கூட அவர்கள் வந்து இந்த இயக்கத்தின் மீது இந்த குழந்தை தொழிலாளர் திட்டத்தினால் நான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய நல்ல நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று எல்லோரிடமும் அல்லது சக மாணவர்களோடும் அல்லது அவர்களை போன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது, அவர்களும் வந்து கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கறது தான் வந்து பெருமைக்குரிய விஷயம்.
சரிங்க சார், இன்னொரு முறை ஒன்று இருக்குது நிலாப்பள்ளி அப்படின்ட்டு, அதுனா என்ன, எந்த மாவட்டத்தில் அது செயல்பட்டு வருது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது நிலாப்பள்ளிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. விருதுநகர் மாவட்டத்தில் அது ரொம்ப சிறப்பாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நமது மாவட்டத்திலும் அது நடக்குது. அதை பௌர்ணமி நாளிலே முழு நிலவு சபை அப்படின்னு சொல்லி இங்கே நாங்கள் நடத்திட்டுருக்கோம். முழு நிலவு சபை கூட்டம் என்று சொல்வார்கள். அந்த கூட்டத்தில் என்னவென்றால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர் பள்ளிக்கூடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசு அலுவலர்கள் இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுடைய பெற்றோர் ஒட்டுமொத்த சமூகம் அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இன்னொன்று அதிலே குழந்தைகளுடைய திறன்களையும் வெளிப்படுத்துவதோடு சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்களையும் பங்கேற்ப செய்வதற்கு சில போட்டிகள் அல்லது வந்து சில சுவாரஸ்யமான கலை நிகழ்ச்சிகள் இது மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து அதை மையப்படுத்துறது அந்த முழு நிலவு சபை கூட்டம். அது விருதுநகர மாவட்டத்தை பொறுத்தளவில் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். நமது மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த முழு நிலவு சபை கூட்டங்களின் போது உள்ளூர் மக்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதோடு அவர்களை இதில் பங்கேற்பு செய்து இந்த திட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, அதில் வந்து அரசாங்கம் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க, அதில் அவர்களும் பங்கேற்கலாம், அவங்களும் இதை வந்து சேர்ந்து செய்யலாம், அவர்களும் இந்த குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இங்கே நடத்திட்டு வர்றோம். அது கிராமங்களில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் பங்கேற்று நிறைய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அவங்க திறமைகளையும் வெளிப்படுத்துகிறார்கள்.
சரிங்க சார், இப்போ ரொம்ப நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் எங்கெங்கே இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை தொழிலாளர் பார்த்தோன்னு வைங்களேன், அப்போ யார் அணுகிறது, கான்டாக்ட் நம்பர் அதை சொல்லுங்களேன்.
குழந்தை தொழிலாளர்கள் வந்து எங்காவது பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா இமீடியட்டாக நம்ம வந்துட்டு இது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தினுடைய அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே செயல்பட்டு வருகிறது. அதனுடைய தொலைபேசி எண் 2305445. இந்த நீங்கள் தொலைபேசி எண்ணில் நீங்கள் வந்து உங்களுடைய புகாரை வந்து பதிவு செய்யலாம். அந்த புகாரின் மீது அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தையை வந்து மீட்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள். ஒன்று. இன்னொன்று, எழுத்துப்பூர்வமாகவும் நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம். இதில் புகார் தெரிவிக்கிறவர்களுடைய பெயரோ அல்லது முகவரியோ இதெல்லாம் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. புகார் மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். அந்த மாதிரி புகார் யார் வேண்டுமானாலும், கல்லூரி மாணவிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், யார் வேண்டுமானாலும் இந்த புகாரை வந்து தெரிவிக்கலாம். இது இல்லாமல் குழந்தைகளுக்காகவே செயல்படக்கூடிய 1098 என்று சொல்லக்கூடிய அந்த தொலைபேசி டோல் ஃப்ரீ நம்பர், இலவச தொலைபேசி எண், அதிலும் வந்து அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த இரண்டு எண்களிலே எதுக்கு தகவல் சொன்னாலும் அந்த குழந்தையை மீட்கிறதுக்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நாங்கள் மேற்கொள்வோம்.
ரொம்ப நன்றி சார், அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்து நம்ம நிலையத்துக்கு வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி. இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய வானொலி திட்டத்திற்கும், எங்களுடைய தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் சார்பிலும், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் திட்ட இயக்குனர் டி விஜயகுமார் அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.